அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய தமிழ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் துருக்கி மற்றும் சிரிய நிலப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கமும் அது குறித்தான இஸ்லாமிய கண்ணோட்டமும் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாடுவதற்காக சகோதரர் ஹுசைன் வருகை தந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லா, சமீபத்தில் இந்த முஸ்லீம் உம்மத்தை வருத்தத்திற்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னால் அது துருக்கி மற்றும் சிரியா நிலப்பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம். கிட்டத்தட்ட 7.8 ரிக்டர் என்ற அளவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம், அதை தொடர்ந்து 200+ அதிகமான நில அதிர்வுகளும் அங்கே ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக பல உயர்ந்த கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியிருக்கு. இந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என பலர் சிக்கிக் கொண்டிருக்காங்க. இதுவரை 40,000+ மேற்பட்ட ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் உள்ள உயிரோடு இருக்காங்க, இன்னும் சில காட்சிகளில் நாம் பார்க்க முடியுது. பாதி உடல் உள்ள மாட்டிக்கொண்டும் பாதி உடல் வெளியேயும், இன்னும் உள்ளுக்குள்ள குழந்தை அழுவக்கூடிய சத்தமும், ஆண்கள் பெண்களுடைய கதறல் சத்தமும் இன்றைக்கி நாம் அதை கேட்கும்போது நமக்கு மிகவும் கஷ்டமாக, மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு காட்சியாக அது இருக்குது. இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து நிலவுது. அதாவது, இப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள், பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் அந்த மக்களின் பாவங்களின் காரணமாக இறைவனிடமிருந்து வந்த அதாபு, அதாவது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய கோபப்பார்வையின் காரணமாக, அந்த மக்களின் பாவங்களின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விஷயமாக இது வந்து பார்க்கப்படுது. எனவே இப்படிப்பட்ட அல்லாஹுடைய இது அதாப் என்று பார்க்கக்கூடிய இந்த கருத்து குறித்தான இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக கூறுங்களேன்.
இன்ஷல்லா, முதல்ல இந்த மக்களுக்காக நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதிகமான பெரும் பாதிப்புகளில், உயிரிழப்புகளை வந்து அந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய காரியங்களை வந்து லேசாக்கி வைக்கணும். இம்மலி மறுமையிலும் அதற்கான அதிகமான நற்கொழிகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் சொல்லி அவங்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிறோம். இன்ஷால்லா கேள்விக்குள்ளே வருவோம். உண்மைதான், இந்த மாதிரி பார்வை முன்வைக்கப்படுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய நபிமார்களுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோன்னா, அந்த கௌம், அந்த பாவம் செய்த மக்கள், இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இறை செய்தியை புறக்கணித்த மக்கள் எல்லாம் வந்து தண்டிக்கிறான். ஸோ அதை தண்டிக்கும் பொழுது ஒரு இந்த மாதிரியான பேரிடர்கள், கடல்கள் மூழ்கடிச்சு அல்லாத நினைவு கொடுத்தான், இடியின் மூலமாக அல்லாஹ் வந்து அந்த கௌமை வந்து அழித்ததை பார்க்க முடியும், வெள்ளத்தின் மூலமாக, பெரும் வெள்ளத்தின் மூலம் அழித்தது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பேரிடர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைன்ற ஒரு பார்வை வருது. ஆனால் ஒரு வேறுபாடு இருக்குது. முந்தைய நபிமார்களுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காதமுன் நபியின் நம்ம சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி இறை தூதரை ஒரு வேறுபாடோடு அனுப்பியிருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இதுக்கு முந்தைய நபிமார்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கௌமுக்காகவும் குறிப்பிட்ட காலத்துக்குமான நபியாக இருந்திருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், மறுமை நாள் வரைக்குமான மக்களுக்கு இவங்க தான் நபி. வெறும் அரபு உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் இவங்க தான் நபி அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் இப்படிப்பட்ட பேரிடர்கள் மூலம் தண்டனை கொடுத்து மக்களை அழிப்பதில்லை, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு இஸ்லாத்துடைய ஷரியாப்படி ஹராமான செயல்கள் ஏதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில செயல்பாடுகளை ஹராம் என்று சொல்லியிருக்கானா, இல்லை கடமையை விட்டுருக்காங்க அப்படின்னா, இதற்கான தண்டனைகளாக ஷரியால சில உக்கூபாத்துகளை அல்லாஹ் சொல்கிறான். திருடுனா கையை வெட்டணும், விபச்சாரம் செஞ்சால் கசையடியை கொடுக்கணும், இல்லை கல்லால் அடிக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஷரியா உக்கூபாத்துகள் இருக்குது. இதுதான் அந்த மக்களுக்கு வந்து தண்டனையாக ஷரியா வந்து வழங்க சொல்லுதே தவிர, இந்த மாதிரி பேரிடர்கள் அது தண்டனையாக பார்க்கப்படுவதில்லை. மாறாக இந்த பேரிடர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டக்கூடியதாகவும், அல்லாஹ் மூமின்களுக்கு அது சோதனையாகவும் ரஹ்மத்தாகவும், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மூல ஆதாரமாகவும் அப்படி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகியிருக்கானே தவிர, இது அந்த அவங்க செய்த அந்த பாவத்துக்கான தண்டனையாக அல்லாஹ் இதை பார்க்க சொல்லலை. முஹம்மது ஸல்லல்லாஹுடைய கௌமுக்கு அல்லாஹ் தண்டனையை தாமதப்படுத்தியிருக்கான், மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் கொடுக்கறதாக தான் குர்ஆன் ஆயத்துக்களில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இது குறித்தான ஒரு சிறிய விளக்கமாக நான் பார்க்குறேன்.
அல்ஹம்துலில்லா, மிக முக்கியமான கருத்தை நீங்கள் எங்களுக்கு மத்தியில் பதிவு செஞ்சுருக்கீங்க. அதாவது, இந்த நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வல்லமையை நமக்கு காட்டக்கூடியதாகவும், இந்த மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அதே நேரத்தில் சோதனையாகவும் இருக்குது என்பதையும், குறிப்பாக இந்த மனிதர்களின் பாவங்களுக்காக இறக்கப்பட்ட தண்டனை என்று நாம் இதை பார்க்கக்கூடாது, மாறாக மனிதர்கள் மேற்கொள்ளக்கூடிய பாவங்களுக்கு, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தண்டனைகள் மட்டும்தான் அதற்கான பரிகாரம் என்றும், அந்த பாவங்களுக்கு அந்த தண்டனை சட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுதுதான் அது இம்மையில் பரிகாரமாகவும் மறுமையில் பாவ மன்னிப்பாகவும் அமையும் என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு இஸ்லாமிய விளக்கத்தை நீங்கள் நமக்கு மத்தியில் வழங்கினீங்க. ஜசாக்கல்லாஹு ஹைரன். இதை தொடர்ந்து அடுத்தபடியாக, இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமான காட்சியை நாம் பார்த்தோம். இந்த கட்டிட இடிபாடுகளுக்கு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அதாவது சரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு தரமான முறையில் இந்த கட்டிடங்கள் கட்டப்படலை என்பதாக. எனவே இந்த கட்டிட இடிபாடுகள் குறித்த இந்த பேரிடர் காலத்தில் முஸ்லீம் ஆட்சியாளர்களின் பொறுப்பு என்ன என்பது குறித்தும், தற்போதைய முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இந்த பேரிடரை அவர்களுடைய அந்த பொறுப்பை அவர்கள் எப்படி சரியாக நிறைவேற்றினாங்க என்பதை குறித்தும் எங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து கொஞ்சம் இதற்கான கருத்தை நீங்கள் கொஞ்சம் பரிமாறுங்களேன்.
ஜசாக்கல்லாஹ். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கி இருக்கிற தற்போதைய முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, உண்மையிலே இவங்க வந்து மக்களுடைய நலன்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக இல்லை. மாறாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான துருக்கி, சிரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது பேரிடருக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாடில் இருக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து மிக தரமாக, அந்த பாதிப்புக்கு உட்படுத்தாதபடி, இல்லை பேரிடர்கள் வந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய கட்டிடங்களாக இருக்கணும். ஆனால் மாறாக அந்த எந்தவித ஸ்டாண்டர்டுமே அந்த நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணப்படலை. கிட்டத்தட்ட 2018லாம் ஜோனிங் ஆம்னஸ்டி லான் வந்து துருக்கியோட எர்தோகான் ஆட்சியாளர் பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த லா, அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறார். அது என்ன, இந்த மாதிரி விதிமுறைக்கு உட்பட்டு அந்த கட்டிடங்களை கட்டாமல், அந்த விதிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டிடங்களை வந்து கட்ட ஓனர்ஸ்ட்டு வந்து ஃபைன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது மூலயமா $3 பில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்குது அரசு. ஸோ ஃபைனை வாங்கிட்டு அந்த கட்டிடத்தை விட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள், அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் வந்துடுச்சு, ஆனால் அந்த கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள், அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம், இன்றைக்கி இறந்து போயிருக்காங்க அவங்க. சுபஹானல்லாஹ். அப்போ வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த மக்களை வந்து எப்படி ஆட்சி பண்ணணுன்ற ஒரு 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 தகுதி கூட இல்லாத ஆட்சியாளர்களாக தான் இன்றைக்கி முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வரலாறு நம்ம பார்க்குறோம். ஈராக்கில் ஒரு ஆடு வந்து தடுக்கி விழுந்து இறந்து போச்சுன்னா, நாளைக்கு மறுமையில் நான் அஞ்சிரு அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு, ரோடு நான் சாலையை வந்து ஒழுங்காக போடாமல், சுபஹானல்லாஹ், சாலையை ஒழுங்காக போடலாம் அல்லாஹ் என்னை கேட்பான்ற அந்த அச்சம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெளிவாக புரிஞ்சுதான், குல்லுக்கும் ரஆயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஆயத்திஹி ஃபல் இமாம் அல்லதி அலா அன்நாஸி ரஆயின் வ ஹுவ மஸ்ஊலன் ரஆயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஃபல் இமாம் அல்லதி அலா அன்நாஸி ரஆயின், அனைத்து மக்களுக்கும் பொறுப்புதாரி, அல் இமாம் ஹலீஃபா அமீர் அல் முஃமினீன், அப்போ ஆட்சியாளர் பொறுப்பாளின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அந்த பொறுப்பை வந்து கச்சிதமாக நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாளர்களாக தான் இன்றைக்கி வந்து முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து, தன்னுடைய பதவி இதை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், மேற்கத்தியர்களுடைய கண்காணிகளாக இன்றைக்கி வந்து இவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் நலனை வந்து முழுக்க முழுக்க வந்து கருத்தில் கொள்ளாமல், வெறும் தன்னுடைய சுயநலத்தை மட்டும் கருத்தில் கொண்ட ஒரு ஆட்சியாளர்களாக தான் இவங்களை பார்க்க முடியுது. ஸோ நிச்சயமாக இவங்க அவங்களுடைய பொறுப்பை ஒழுங்காக செய்யலை, அதோடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே துருக்கியில் உஸ்மானிய ஹிலாஃபா இருக்கும் பொழுது இருந்த கட்டிடங்கள் இன்றைக்கி இடியாமல் இருக்குதுன்றது இன்றைக்கி சில கருத்துக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. பழைய கட்டிடங்கள், ஆனால் இப்போ சமீபமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு தரமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நிச்சயமாக ஆட்சியாளர்கள் மேலே பொறுப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த பேரிடர் மேலாண்மைன்ற ஒரு தனி குழுவெலாம் அமைக்கப்படும். ஸோ அதற்கு போதிய பைத்துல் மாலிருந்து போதிய பொருளாதாரம் வந்து அதுக்குன்னே வந்து ஒதுக்கப்படும். ஸோ நிச்சயமாக இஸ்லாமிய ஹிலாஃபா வந்து அதுக்குன்ட்டு வந்து சரியான ஒரு சில நடவடிக்கைகளை வந்து எடுக்கும். இந்த மாதிரியான பேரிடர் நடக்க விடாமல் தடுப்பதற்கு நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதையும் மீறி நடந்த பிறகு மக்களுடைய வாழ்வாதாரத்தை லேசாக்கி வைக்கிறதுக்கான நடவடிக்கையும் வந்து இஸ்லாமிய அரசு எடுக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களாக நம்ம பார்க்க முடியல. ஜனநாயகத்தில் வளரக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்றது யதார்த்தம். ஸோ நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து ஒரு 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 ஷரியாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய அச்சத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் மொழி தான் கொடுக்க முடியுன்றதை வந்து நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஜசாக்கல்லாஹு ஹைர்.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டு முக்கியமான கருத்துக்களை எங்களுக்கு மத்தியில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. முதலாவதாக, நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் அல்லாஹ் சுபானஹு வத்தாலாவின் வல்லமையை நமக்கு உணர்த்தக்கூடியதாகவும், முஃமின்களின் பொதுவான பாவ மன்னிப்பிற்கு ரஹ்மத்தாக அமையும் என்ற ஒரு புரிதலையும், குறிப்பாக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் சுபானஹு வத்தாலா அருளிய இஸ்லாமிய ஷரியத் தண்டனை சட்டங்கள் மட்டுமே அதற்கான பரிகாரம் என்ற இஸ்லாமிய நிலைப்பாட்டையும் எங்களுக்கு நீங்கள் விளக்கமாக கூறினீர்கள். இரண்டாவதாக, இந்த நிலநடுக்கத்தின் பின்விளைவுகளாக ஏற்பட்ட இந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களின் பொதுபோக்குத்தனம்தான் காரணம் என்ற உண்மையையும் விளக்கமாக சொன்னீங்க. அதாவது, விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு வெறும் அபராத தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த கட்டடங்களை அப்படியே விட்டுவிட்டதன் விளைவு பலர் தங்களுடைய உயிர்களையும் பொருளாதாரங்களையும் குழந்தைகளையும் உறவினர்களையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கி நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக அல்லாஹ் அருளிய ஹிலாஃபா ஆட்சி அமைப்பை கொண்டு இவர்கள் ஆட்சி செய்யாமல் ஜனநாயகம் போன்ற மனோ இச்சையின் அடிப்படையில் இவர்கள் ஆட்சி செய்யப்படும் வரை இந்த மக்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை இவர்களால் பெற்றுத்தர முடியாது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுபானஹு வதஆலா அருளிய ஆட்சி அமைப்பு முறையான ஹிலாஃபா அரசை நபித்துவத்தின் அடிச்சுவட்டில் வெகு விரைவில் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துவா செய்தவனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.